Cái chuyện tâm làm ஆலயம் தொழுவது சாலவன் நன்று என்ற தலையங்கத்தின் கீழே சில வினாக்களை நாங்கள் எடுத்து அதற்குரிய விடைகளை சொல்ல இருக்கின்றோம். இதிலே வந்திருக்கின்ற முதலாவது வினா, அதனை அனைத்து மதத்தவர்களுக்கும் இறைநம்பிக்கையும் அது சார்ந்த ஆலய வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பது யதார்த்தமானதொரு விடயம். எந்த சமயத்தவருக்கும் அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதுபோலவே சைவ சமயத்தவர்களாக எமக்கும் ஆலயம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இதை நாம் ஆலயம் என்ற சொல்வது என்ற கேள்விக்கு ஒரு சுருக்கமான விடை தர முடியுமா? இதை நாம் ஆலயம் என்று சொல்வது, அதாவது சைவ சமயத்தவர்களாகிய நாம் மக்கு இதை ஆலயம் என்று சொல்வது. ஆலயம் என்பதும் வழிபாட்டு இடம் என்பதும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வழிபாட்டிடம் என்கின்ற பொழுது மக்கள் கூடி வழிபடுகின்ற இடம், கங்கிரிகேஷனல் வர்ஷிப். ஆனால் இந்த வழிபாட்டிடம் என்பதும் ஆலயம் என்பதும் ஒன்று அல்ல. ஆலயம் ஒரு வழிபாட்டு இடம், அதாவது மக்கள் கூடி இறைவனை வழிபடுகின்ற இடம் ஆலயம். ஆனால் வழிபாட்டு இடம் எல்லாம் ஆலயம் அல்ல, வழிபாட்டிடம் எல்லாமே ஆலயம் அல்ல. அதாவது மக்கள் கூடி வழிபடுகின்ற இடமே ஆலயமாக வழிபாட்டிடமாக மற்ற மதத்தவர்கள் எல்லாருக்கும் அமைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆயினும் எமது ஆலயத்திலே அது மக்கள் கூடி வழிபடுகின்ற இடமாக இருந்தாலும் அதுக்கு மேற்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, இந்த வழிபாட்டிடம் என்பது மனிதருக்குரியது. கங்கிரிகேஷனல் வர்ஷிப் இஸ் ஃபார் த ஹியூமன்ஸ் ஒன்லி, அதாவது மனிதனை மையமாக கொண்ட இடம், மனிதர்கள் கூடி வழிபடுகின்ற இடம். எமது ஆலயம் என்பது மனிதர்களை மட்டும் மையமாக கொண்டது அல்ல, அது அனைத்து உயிர்களையும் மையமாக கொண்டது. இட் இஸ் லைஃப் சென்ட்ரிக் பிளேஸ். ஆலயங்களிலே மனிதர்கள் மட்டுமல்லாது பல்வேறு வகைப்பட்ட உயிர்களும் வழிபட்டு முத்தியடைந்த வரலாற்றை எமது சைவ ஆலயங்களிலே காணலாம். ஈ வழிபட்டு முத்தியடைந்த இடம் ஈங்கோய் மலை, எறும்பு வழிபட்டு முத்தியடைந்த இடம் திருவெறும்பூர், கரையான் வழிபட்டு முத்தியடைந்த இடம் திருவாரூர், அங்கே இருக்கும் இறைவன் புற்றிடம் கொண்ட, கழுகு வழிபட்டு முத்தியடைந்த இடம் திருக்கழுக்குன்றம். இதேபோல சிலந்தியும் யானையும் வழிபட்டு அடைந்த இடம் திருவானைக்கா, திருச்சியிலே இருக்கின்றது. உடும்பு வழிபட்டு முத்தியடைந்தது காலத்தி, நாரை வழிபட்டு முத்தியடைந்தது திருநாரையூர். மதுரையிலேயும் நாரை வழிபட்டு முத்தியடைந்த வரலாறு உண்டு. திருந்து தேவன்குடியிலே நண்டு வழிபட்டது, திருவாமாத்தூரிலே வண்டு வழிபட்டது, குரங்கனில் முட்டம் என்ற தலத்திலே குரங்கும் அணிலும் முட்டம் என்கின்ற காகமும் வழிபட்ட தலங்கள். இவ்வாறு எண்ணிறந்த தலங்களிலே மனிதர்கள் மட்டுமல்லாது பல வகையான உயிரினங்களும் அணுகுவதற்கும் வழிபாடு இயற்றுவதற்கும் ஆன்ம விடுதலை அடைவதற்கும் உரிய இடமாக இருப்பது ஆலயம். ஆகவே ஆலயம் இந்த விதத்திலே தனித்துவமானதாக இருக்கின்றது மற்ற வழிபாட்டு இடங்களை விட. இரண்டாவதாக, எமது ஆலயம் வந்து இந்த பூமியையே மையமாக கொண்டது. கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள் எல்லாம் இருந்தாலும் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று திருவாசகம் சொல்லுகின்றவாறு பல்வேறு கோடிக்கணக்கான அண்ட சராசரங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் இந்த கோயில் என்பது இருப்பது இந்த பூமியிலே மட்டும்தான். எந்த புராண இதிகாசங்களிலேயோ அல்லது நூல்களிலே சமய நூல்களிலேயோ நீங்கள் காண முடியாது ஆலயங்களை தேவலோகத்தில் இருப்பதாகவோ நாகலோகத்தில் இருப்பதாகவோ பாதாள லோகத்தில் இருப்பதாகவோ காண முடியாது. வைகுந்தத்திலே விஷ்ணுவும் சிவலோகத்திலே சிவனும் இருந்தாலும் ஆலயம் என்பது அங்கு கிடையாது, பூமியில் மட்டும்தான் ஆலயம் உண்டு. இந்த ஆலயம் இங்கு இருப்பதனாலே அண்ட சராசரங்கள் எங்கும் இருக்கின்ற எல்லா உயிர்களும், எங்களை விட மேலான உயிர்களாக தேவர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள் முதலான எல்லோரும் இறைவனை கோயிலிலே வழிபட வேண்டும் என்றால் இங்கேதான் வர வேண்டும். எமது பூமி செலஸ்டியல் பில்கிரிமேஜ் சென்டர், செலஸ்டியல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அவர்கள் எல்லாம் இங்கே வந்து போவார். எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலே உல்லாச பிரயாணிகள் வந்தால் அந்த இடத்திலே அவர்களின் ஊடாக சில நன்மைகள் கிடைக்கின்றன, அவர்களுடைய பிரசன்னம், அவர்களுக்காக சில நன்மைகள். அதே மாதிரியாக இங்கே தேவர்கள் இந்த ஆலயங்களுக்கு வந்து போவார்கள். இது மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் மட்டுமல்ல, வானில் உள்ள தேவர்கள், ரட்சர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள் எல்லோரும் வரவர வழிபாட வேண்டும் என்றால் இங்கே எமது ஆலயங்களுக்குத்தான் பெற வேண்டும். அவர்கள் வழிபாட்டு நேரம் தான் நாங்கள் ஆலயங்களை நடைசாத்தி வைத்திருக்கின்ற நேரம். வந்திப்பவர் உன்னை வானவர், தானவர், ஆணவர்கள் என்கிறது அபிராமி அந்தாதி. வானவர் என்றால் தேவர்கள், தானவர் என்றால் அசுரர்கள். எமது திருத்தலம் கேதீஸ்வரம் துவட்டா என்கின்ற அசுரன் வழிபட்டது, அது மாதோட்டம் என்று பெயர் பெற்றது. கேதி என்கின்ற கிரகம் வழிபட்ட தலம். கோணேஸ்வரன் ராவணன் என்கிற அரக்கன், மண்டோதரி என்களுடைய மனைவி, ராவனுடைய தாய் ஆகியோர் வழிபட்ட தலம். திருப்பனந்தால் என்ற தலத்திலே தாடகியனின் யக்ஷப்பன் வந்து இறைவனை வழிபட்டால் என்று குங்குளியக்கலையன புராணத்திலே, தெரிய புராணத்திலே பார்க்கின்றோம். மானுட புறவியிலே நாங்கள் இருந்தாலும் இந்த வானவர்கள் கூட இங்கேதான் வருவார்கள் என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலு ஊமர் ஒன்றையும் உணரார் அன்றோ என்று சிவஞான சித்தியார் கூறும். புவனியில் போய் பிறவாமை நாள் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவனுயிர் கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் பெருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும். ஆகவே இந்த புவனியிலே நாங்கள் போய் பிறக்கவில்லை, இந்த பூமி தான் இந்த இறைவனை வழிபடுகின்ற ஆலயங்கள் இருக்கின்ற இடம். இப்படி நாங்கள் இங்க பூமியிலே போய் பிறவாமையினாலே நாங்கள் எங்களுடைய நாளை வீணாக போக்குகின்றோம் என்று திருமாலும் பிரம்மணங்கூட வருந்தி இங்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் கூறியிருக்கின்றார். ஆகவே இவது ஆலயம் என்பது மனிதர்களை மட்டும் மையமாக கொண்டதல்ல, இந்த உலகத்தில் உள்ளவர்களை மட்டும் மண்டபமாக கொண்டதல்ல, இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், இந்த உலகம் மட்டுமல்லாது அண்ட சராசரங்களும் என்கிற அனைத்து உயிர்களுக்கும் வழிபாட்டு மையமாக அமைகின்றது எமது ஆலயம். அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனைய சமயங்களிலே அது மனிதர்களுக்கு மட்டுமே, இங்கிருக்கிற மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கின்ற வழிபாட்டிடமாக இருக்க எமது ஆலயம் இவ்வாறு அந்த சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் மையமான வழிபாட்டிடங்களாக அமைந்திருப்பது அதனுடைய சிறப்பு. அடுத்ததாக ஒரு ஆலயத்தினுடைய அடிப்படை, எதை நாம் ஆலயம் என்று கூற வேண்டும் என்றால் முதலாவதாக எமது ஆலயம் என்றோடு அவருடைய கட்டமைப்பு, கட்டிட ஆர்கிடெக்சரல் டெபினிஷன் ஒன்று இருக்கின்றது. ஒரு ஆலயம் என்றால் அடிப்படையாக மினிமம் பேசிக் ரிக்குவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அடிப்படையாக மூன்று விடயங்கள் ஒரு ஆலயத்திலே இருக்க வேண்டும். ஆய பரிதான் அருட்சிவலிங்கமாம், ஆய பசுவும் அடல் ஏறு என நிற்கும், ஆய பலிபீடம் ஆகும் நட்பாசமாம், ஆய அரண்நிலை ஆய்ந்து கொள்வார்கள். இது திருமந்திரப்பாடல். அதாவது ஆலயத்தினுடைய அமைப்பை உற்று நோக்கினால் கருவறையிலே முதலிடத்திலே இருக்கிற ஒரு லிங்கம் தெரியும். ஏனைய ஆலயங்களிலே அந்த ஆலயத்துக்குரிய மூர்த்தி அங்கே இருக்கும். இந்த மூர்த்தி பதி என்கின்ற இறைவன். அந்த லிங்கத்துக்கு முன்னாலே ஒரு இடவம் இருக்கின்றது. ஏனைய ஆலயங்களிலே அந்த மூர்த்திக்குரிய முருகன் ஆலயம் என்றால் மயிலோ, விநாயகர் ஆலயம் என்றால் எலியோ, அம்பாள் ஆலயம் என்றால் பசு அல்லது சிம்மமோ இருக்கு. இந்த முன்னிக்கு இருக்கின்ற இந்த இடவம் பசு, அதாவது உயிரை குறிப்பது. இடபத்துக்கு பின்னாலே ஒரு பலிபீடம் இருக்கின்றது. இந்த பலிபீடம் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்ட பாசமாக கொள்ளப்படுகின்றது. ஏன் அடக்கி ஒடுக்கப்பட்ட பாசம் என்றால் அது உயிர் அதை விட்டு முன்னாலே போய் இறைவனை நோக்கி இருக்கின்ற உயிராக அந்த இடபத்தை பார்க்கின்றோம். ஆகவே பாசம் விலக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கின்றது. இந்த இறைவன் உயிர் பாசம் பதி பசு பாசம் என்கின்ற இந்த மிற்பொருள்களை பொறிக்கின்ற அந்த மூர்த்தம், அதற்கு முன்னாலே இருக்கின்ற அந்த ரிடவம், அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற அந்த பலிபீடம், மூன்று அம்சங்கள் அமைந்திருந்தால் ஆலயம் அங்கே அடிப்படை கட்டமைப்பு வந்துவிடுகின்றது. கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், விமானம், கொடித்தம்பம், பிரகாரம், வசந்த மண்டபம், கோபுரம், மதில், இவையெல்லாம் அதற்கு அப்பாலே. இந்த மூன்றும் இருந்தால் அடிப்படை, the basic requirements, the bare minimum requirements for the ஆலயம் is satisfied. இது திருமந்திரத்தில் கூறப்பட்ட ஆலய கட்டமைப்பு வரவிலக்கணம். இந்த கட்டமைப்பு ஆர்கிடெக்சரல் டெபினிஷனை பார்த்தோம். அதே மாதிரியாக இந்த ஆலயத்துக்கு தத்துவ விளக்கமும் ஒன்று உண்டு. ஆலயம் என்பதை அந்த சொல்லை பிரித்து சொல்லுவார்கள், ஆ சகலயம். ஆ என்பது ஆன்மா, லயம் என்பது லயிக்கின்ற ஒடுங்குகின்ற. ஆன்மா இலகிக்கும் இடம், ஆன்மா ஒடுங்கும் இடம், ஆன்மா பாசத்தை விட்டு நீங்கி இறையிலே லயிக்கின்ற இடம், ஆன்மா பாசத்தை விட்டு நீங்கி இறையுடன் லயித்து ஒருமிக்கும் இடம், ஆன்மா தன்னை மறந்து உலகை மறந்து, பாசத்தை விட்டு அது உலகை மறந்து இறையிலே ஒன்றித்து நிற்கின்ற நிலை, இது ஆலயம். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். இவ்வளவு அழகான இடவம், அது இறைவனைத்தான் பார்த்தும் கொண்டிருக்கும், எங்களுக்கு பின்புறத்தை காட்டிக் கொண்டு. என்னன்னா அந்த பலிபீடம் என்கின்ற பாசம் அதுக்கு பின்னாலே இருக்கின்றது. பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், பதார்த்தம் ஐந்து உலகங்களை பார்க்க மாட்டார்கள். இது சிவஞான சித்திய. இதை இது எங்களுடைய ஆலயத்தினுடைய தத்துவ விளக்கம். அது அடுத்ததாக ஆலயத்துக்கு இதைவிட மேலான விளக்கம் ஒன்று உண்டு. ஆலயம் மகாவாக்கிய பொருளாக அமைகின்றது. இந்த வேத சிரசு, வேதத்தினுடைய முடிவாக அமைந்த வேதாந்தம், வேதங்களின் முடிந்து முடிவு என்று கூறப்படுகின்ற உபநிடதங்களிலே மகாவாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த மகாவாக்கியங்களுடைய பொருள் விளக்கத்தின் கட்டமைப்புத்தான் இந்த ஆலயம். தத்துவமசி என்றால் நீ அது ஆகிறாய், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாய் அல்லது அதுவாய் இருக்கிறேன். இதுதான் மகாவாக்கியம், இதுதான் ஆன்மா இறையுடன் கலக்கின்ற அத்துவித கலப்பு. ஒன்றல்ல ரெண்டல்ல என்ற நிலையிலே இருக்கின்ற கலப்பு. திருமந்திரம் இதை சொல்லும், ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகாரன் நீங்கியே நின்ற பராத்பர நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே. சென்று சிவம் ஆதல், இந்த ஆதல் தத்துவ மசினி அது ஆகிறாய் என்கின்ற விளக்கம் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. இந்த நக்கருளி இருள்படிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நீ அலால் பிரிது மற்ற இன்மை எல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே. ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ஐயாருன்னை அறியகிப்பாரே. இது திருவாசகம். திருவாசகத்திலே மேலும் சொல்லுவார், கயன் மாண்ட கண்ணிதன் பங்கன் இணை கலந்து ஆண்டலுமே அயன் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு. மயல் என்பது இந்த மயக்கம் அல்லது பிடிப்பு, இந்த உலக பிடிப்பும் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளெண்கொட்டாமை எல்லாமே போய் இறையாகி நிற்கின்ற நிலைமை. வான்கட்டு மாறுதன் மாய்ந்து அழல் நீர் மண் கடினம், வானமும் போய் காற்றும் போய் அழல் என்று நெருப்பு நீர் மண் இந்த பஞ்சபூதங்கள் அழிந்து போகின்ற பொழுதிலும் தான் கட்டலின்றி சலிப்பறையா தன்மையனுக்கு ஊழிக்காலத்தில் எல்லாம் அழியவும் தான் அழியாத நிற்கின்ற அத்தன்மையாகிய இறைவனுக்கு ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட வியாபாடித்தெள்ளேனங் கொட்டாமோ அந்த நான் என்கின்ற உணர்வும் போய் நான் அவனோடு ஒன்றித்திருக்கின்ற நிலைமையை இந்த திருவாசக திருத்தெள்ளேனம் சொல்லும். தானும் அழிந்து தனமும் அழிந்து நீடூனும் அழிந்து உயிரும் அழிந்து உடன் வானும் அழிந்து மனமும் அழிந்து நானும் அழிந்த மைனானறியேனே என்பது திருமந்திரம். ஒளிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் அழிந்தேன் கடவுளுன் நானும் ஒன்றானேன் அழிந்து ஆங்கு இனிவரும் மார்க்கமும் வேண்டேன் செழிஞ்சார் உடைய சிவனை கண்டேனே என்று திருமந்திரம் இந்த அனுபவத்தை வர்ணிக்கின்றது. சிவஞான போதன் பன்னிரண்டாம் சூத்திரத்தின் நாலாம் அதிகாரத்தின் உதாரணம் என்பா அது இது என்றது அது அல்லான் கண்டார்க்கு அது இது என்றதும் அல்லான் பொதுவதனில் அத்துவிதமாதல் அகண்டமும் தெய்வமே அத்துவிதி அன்பில் தொழு என்று சொல்லுகின்றது. இந்த அத்துவிதம் ரெண்டற்ற கலப்பிலே இறைவனோடு உயிர் ஒன்றித்து நிற்கின்ற மகாபாகிய பொருளின் வெளிப்படையான அமைப்பாக இருப்பது இந்த பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருளை விளக்குகின்ற அந்த லிங்கம் இடபம் பலிபீடம் அந்த மூன்று பகுதிகளையும் கொண்ட ஆலயம் ஆலயம் மகாவாக்கிய பொருள் விளக்கமாக அமைகின்றது. இப்படியெல்லாம் எமது வார்த்தைகளாலும் சொற்களாலும் செயலாலும் வடிவம் கொடுக்க முடியாது இதுக்கு மேலேயும் எங்களுக்கு சொல்ல முடியாது அப்பாற்பட்ட ஒரு உண்மையின் உருவகம் ஒரு உண்மையின் வெளிப்பாடு அந்த உண்மையின் கட்டமைப்பு எமது சைவ ஆலயங்கள். உடையற்ற தொன்றை உரை செய்யும் ஊமர்கால் கரையற்ற தொன்றை கரைகாணல் ஆகுமோ திரையற்ற நீர் போர் சிந்தை தெளிவார்க்கு இதை என்பது அந்த குமிழ் அல்லது அழுக்கு அல்லது அலை இல்லாத நீர் போல சிந்தை தெளிந்த சிந்தை உடையவர்களுக்கு புரையற்று இருந்தான் புரி சடையோனே என்கிறது திருமந்திரம். இன்று உலகிலே இருக்கின்ற தலை சிறந்த கட்டிடக்கரை வல்லுநர்கள் தி ஆர்க்கிடெக்ட்ஸ் கணனி வரைவுத்துற வல்லுநர்கள் தி கிராஃபிக் டிசைனர்ஸ் எல்லார் குழுக்களின் குழுவாக கூட்டி இங்கு சொல்லிய இவ்வளவு கருத்து விளக்கங்களை இங்கு வாருங்கள். இந்த இதிலே இந்த அம்சங்கள் இருக்க வேண்டும் முப்பொருள்மை இருக்க வேண்டும் பாசம் இருக்க வேண்டும் இதை விட்டு நீங்கி இருக்கின்ற உயிர் இருக்க வேண்டும் இந்த ஒன்றாம் தன்மை அத்துவித கலப்பு இருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி அவர்கள் தெளிவாக ஐயன்றி விளங்கும்படியாக அவர்களுக்கு விளங்கக்கூடியதாக கொடுத்து அவர்களை இதற்கு ஒரு உருவகம் ஒரு வடிவம் ஒரு வரைபடம் ஒரு கிராஃப் ஒரு கட்டிடம் அமைப்பு கொடுக்கும்படி கேட்டால் அவர்களால் தரக்கூடிய உன்னத வடிவமைப்பு இந்த ஆலயமாக இருக்கும். முடிந்தால் அவர்களுக்கு புரிய வேண்டும் அவர்கள் அதை அடுத்து கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அது விதுவாக இருக்கும். Able to gather today's world best architects and graphic designers together and give them our philosophical truths to their grasp and understanding, thorough understanding, and ask them to give the best of their effort to bring it out in their expression, in their expression, in their best idea, in their best plan, in their best blueprint, in their best architect, to our ultimate philosophy, to our ultimate truth, to our ultimate destination. இது தான் எங்களோட செல்லிடமும் கதையும் எங்களோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்று சொன்னால் இது அது எமது ஆலயமாக இருக்கும். That would be our temple. The complete, the perfect expression of the truth. The whole world is there. உலகம் தெரிவந்த உலகம் முழுமையுமே அங்கே இருக்கின்ற உலகம் என்று சொன்னால் இறைவன் இங்கிருக்கின்ற உயிர்கள் இந்த உலகம் மற்ற அந்த சராசனங்கள் அனைத்துமே பதிபசு பாசம் என்கின்ற முப்பொருள் உண்மையாக இந்த முழுமையாக பூரணமாக அங்கு ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டு இருப்பதுதான் ஆலயம். ஆகவே இதை நாம் ஆலயம் என்று சொன்ன கேள்விக்கு இவ்வளவு விளக்கங்களும் உண்டு. அடிப்படையாக மூன்று அம்சங்கள் சைவ ஆலயங்களுக்கு உள்ளன. ஆய பதிதான ருட்சிவலிங்கமாம் அந்த மூர்த்தம், ஆய பசுவும் அடலேறு என நிற்கும் அந்த இடவம், ஆய பலிபீடம் ஆகும் நட்பாசமாம் அந்த பலிபீடம், அல்லது மற்ற பிள்ளையார் கோயிலாக இருந்தால் அந்த மூர்த்தம், முன்னாலே இருக்கின்ற அந்த வாகனம், அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற அந்த பலிபீடம். இப்படியாக ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சொல்லுகின்ற இந்த முப்பொருள் உண்மையின் முழுமையான பிரதிபலிப்பு உருவகம் இது எமது வாழ்க்கை உண்மையை சொல்லுகின்றது, எமது வாழ்க்கையின் இலக்கை சொல்லுகின்றது, எமது வாழ்க்கையின் நோக்கத்தை சொல்லுகின்றது, எமது வாழ்க்கையின் இறுதியையும் அல்டிமேட் டெஸ்டினேஷனையும் சுட்டுவதாக அமைந்து எமக்கு மட்டுமல்ல இங்கே பிறவி எடுத்து எல்லா உயிர்களுக்கும் அந்த சராசரங்களும் இருக்கின்ற தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், நார்கள் ஆகிய எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற மையமாக அமைந்திருப்பது எமது ஆலயம் திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.